ஓம் சாந்தி. 4/10/2023. இனிமையான குழந்தைகளே, நான் ஆத்மா, இது என்னுடைய ஷரீரம் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். இதில் காட்சி பார்ப்பதற்கான விஷயம் எதுவும் இல்லை. ஆத்மாவின் காட்சி கிடைத்தாலும் புரிந்து கொள்ள இயலாது. கேள்வி: தந்தையின் இந்த ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் கர்ப்ப சிறையின் தண்டனையிலிருந்து விடுபட முடியும்? பதில்: தந்தையின் ஸ்ரீமத் குழந்தைகளே, நஷ்டமூகா ஆகுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். மேலும் வேறு எந்த பாவ காரியமும் செய்யாமல் இருந்தால் கர்ப்ப சிறையின் தண்டனையிலிருந்து விடுபட விடுவீர்கள். இங்கு நீங்கள் பல பிறவிகளாக சிறை பறவைகளாக இருந்து வந்தீர்கள். இப்பொழுது அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க தந்தை வந்திருக்கிறார். சத்தியுகத்தில் கர்ப்ப சிறை இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆத்மா என்றால் என்ன, மேலும் அதன் தந்தை பரமாத்மா யார், இதனை மீண்டும் புரிய வைக்கிறார். ஏனென்றால் இது தூய்மையற்ற உலகமாகும். பதீத தூய்மையற்றவர்கள் எப்பொழுதும் புத்தியற்றவர்களாக இருப்பார்கள். தூய்மையான உலகத்தினர் எப்பொழுதும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். பாரதம் தூய்மையான உலகம், அதாவது தேவி தேவதைகளின் ராஜ்யமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யமாக இருந்தது. மிகுந்த செல்வந்தர்களாக சுகமானவர்களாக இருந்தனர். ஆனால் பாரதவாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது கிடையாது. தந்தை பரமபிதா பரமாத்மா, அதாவது படைப்பவரை அறியவில்லை. மனிதர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும், மிருகங்கள் அறிந்து கொள்ளாது அல்லவா? ஹே பரமபிதா பரமாத்மா என்று நினைக்கவும் செய்கின்றனர். அவர் பரலௌகீக தந்தையாவார். ஆத்மா தனது பரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறது. இந்த ஷரீரத்திற்கு பிறப்பு கொடுப்பவர் லௌகீக தந்தை ஆவார். மேலும் பரமபிதா பரமாத்மா பரலௌகீக தந்தை ஆவார். ஆத்மாக்களுக்கு தந்தையாவார். மனிதர்கள் லக்ஷ்மி நாராயணனை பூஜிக்கின்றனர். இவர்கள் சத்தியுகத்தில் இருந்தார்கள், மேலும் ராமர் சீதை திரேதாவில் இருந்தனர் என்றும் நினைக்கின்றனர். தந்தை வந்து புரிய வைக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பரலௌகீக தந்தையாகிய என்னை பல பிறவிகளாக நினைத்து வந்தீர்கள். இறை தந்தை நிராகாரராக இருப்பார் அல்லவா? நமது ஆத்மாவும் நிராகாரமானது இங்கு வந்து சாக்காரியாகி இருக்கிறது. இந்த சிறிய விஷயம் யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது. அவர் உங்களது எல்லையற்ற தந்தை படைப்பவராவார். நீங்கள் தாய் தந்தையாக என்று அழைக்கவும் செய்கின்றனர். உங்களுடையவர்களாக நாம் ஆகும் பொழுது நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம். பிறகு உங்களை மறப்பதன் மூலம் நரகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம். இப்பொழுது அந்த தந்தை இவர் மூலமாக வந்து புரிய வைக்கிறார், நான் படைப்பவன், இவர் எனது படைப்பு. இந்த ரகசியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இவரும் புரிந்து கொள்கிறார், ஆத்மாவை யாரும் பார்த்ததே கிடையாது. பிறகு ஏன் நான் ஆத்மா என்று கூறுகின்றனர்? நான் ஆத்மா, ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறேன் என்று புரிந்து கொள்கின்றனர். மகான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா என்று கூறுகின்றனர். நான் ஆத்மா, அது எனது ஷரீரம் என்று நிச்சயம் செய்கின்றனர். ஷரீரம் அழிய கூடியது, ஆத்மா அழிவற்றது. அந்த பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை எவ்வளவு எளிய விஷயமாகும். ஆனால் நல்ல நல்ல புத்திவான்களும் புரிந்து கொள்ள முடியாது. மாயை புத்திக்கு பூட்டு போட்டு விட்டது. உங்களுக்கு தனது ஆத்மாவின் சாட்சாத்காரமும் ஏற்படுவது கிடையாது. ஆத்மாதான் பல பிறவிகளை எடுக்கிறது. ஒவ்வொரு பிறப்பிலும் தந்தை மாறிக்கொண்டே இருப்பார். நீங்கள் தன்னை ஆத்மா என்று ஏன் நிச்சயம் செய்வது கிடையாது? ஆத்மாவின் காட்சி ஏற்பட வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இவ்வளவு பிறவிகளில் ஆத்மாவின் காட்சி ஏற்பட வேண்டும் என்று கேட்டீர்களா? என்ன, சிலருக்கு ஆத்மாவின் காட்சி ஏற்படவும் செய்கிறது, ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. தந்தையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. எல்லையற்ற தந்தையை தவிர ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் காட்சியை யாரும் செய்விக்க முடியாது. ஹே பகவான் என்று கூறுகின்றனர் என்றால் தந்தை ஆகிவிட்டார் அல்லவா? உங்களுக்கு இரண்டு தந்தைகள் இருக்கின்றன. ஒன்று அழியும் சரீரத்திற்கு பிறப்பு கொடுக்கும் அழியக்கூடிய தந்தை, மற்றொன்று அழிவற்ற ஆத்மாக்களின் அழிவற்ற தந்தை ஆவார். நீங்கள் பாடினீர்கள், நீதான் தாய் தந்தை, அவரை நினைவு செய்கிறீர்கள் என்றால் அவசியம் அவர் வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஜஹத்தம்பா மற்றும் ஜஹத் பிதா அமர்ந்து இருக்கின்றனர். ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றனர். வைகுண்டத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. அவர்களும் பாரதத்தில்தான் இருந்தனர் அல்லவா? சொர்க்கம் மேலே இருப்பதாக மனிதர்கள் நினைக்கின்றனர். லக்ஷ்மி நாராயணருடைய நினைவு சின்னம் இங்கு இருக்கிறது. கண்டிப்பாக இங்குதான் ராஜ்யம் செய்திருக்க வேண்டும். இந்த தில்வாடா ஆலயம் இப்போதைய உங்களது நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ராஜயோகிகள். 108 அறைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அதர் குமாரிகள் மற்றும் குமாரிகளாக நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள். அதன் நினைவு சின்னம் பிறகு பக்தியில் உருவாக்கப்படுகிறது. தில்வாடா ஆலயம் முற்றிலும் சரியானது, ஆனால் அந்த ஆலயத்தின் டிரஸ்டியாக இருப்பவர்களுக்கு இந்த ஆலயம் யாருடையது என்பது தெரியாது. தில்வாடா என்ற பெயருக்கும் ஏதாவது பொருள் இருக்கும் அல்லவா? உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடியவர் யார்? இந்த ஆதிதேவன் மற்றும் ஆதிதேவியும் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இவரும் அந்த பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்வார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஞான கடலானவர். இந்த ஆதிதேவனின் சரீரத்தில் வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார். இந்த ஆலயம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஏன் உருவாக்கப்பட்டது? இது யாருடைய நினைவு சின்னம் என்று எதையும் அறியாமல் இருக்கின்றனர். எத்தனை தேவிகளின் பெயரை பயன்படுத்துகின்றனர்? காளி, துர்கை, அன்னபூர்ணா. இப்பொழுது முழு உலகிற்கும் அன்னபூரணியாக யார் ஆக முடியும்? எந்த தேவி அன்னம் கொடுக்கிறார் நீங்கள் அறிவீர்களா? பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இங்கு அளவற்ற வைபவங்கள் இருக்கும். இன்றிலிருந்து 80-90 ஆண்டுகளுக்கு முன்பு 10-12 அணாவில் அரிசி கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு முன்பு எவ்வளவு மலிவாக இருந்திருக்கும்? சத்தியுகத்தில் அரிசி போன்றவைகள் மிக மலிவாக நன்றாக இருக்கும். ஆனால் இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கிறார். ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்கள் மூலம் கேட்கிறது. ஆத்மாவிற்கு இந்த கண்கள் பார்ப்பதற்காக கிடைத்திருக்கிறது. கேட்பதற்காக காது கிடைத்திருக்கிறது. தந்தை கூறுகிறார், நிராகாரமான நானும் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். என்னை சதா சிவன் என்றுதான் கூறுகின்றனர். மனிதர்கள் பல பெயர்களை வைத்துவிட்டனர். ருத்ரன், சிவன், சோமநாதர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பெயர்தான், சிவன். சிவாய நமஹ. பக்தர்கள் பகவானை நினைவு செய்து வருகின்றனர். அவ்வாறு செய்து 2500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பக்தி மார்க்கத்தில் முதலில் கலப்படமற்ற பக்தியாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் கல் முள்ளில் வைத்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த பக்தியின் கடைசி அனைவரையும் திரும்பி அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன். இந்த பழைய உலகம் அழிந்து போக வேண்டும். அணுகுண்டு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அனைவரும் எவ்வளவு நேரத்தில் அழிந்து போய் விடுவார்கள். சத்தியுகத்தில் மிக குறைவாக 900,000 பேர் இருப்பார்கள். மீதம் அனைவரும் எங்கு செல்வார்கள்? இந்த யுத்தம், பூகம்பம் போன்றவைகள் ஏற்படும். கண்டிப்பாக அழிவு ஏற்பட வேண்டும். இவர் பிரஜாபிதா ஆவார். எவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றனர்! பிரம்மாவின் தந்தையார் நிராகார சிவன். நாம் அவரது பேரன் பேத்திகளாக இருக்கிறோம். சிவபாபாவிடமிருந்து நாம் ஆஸ்தி அடைகிறோம். ஆக அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் பாவங்களின் சுமைகள் இறங்கும். இது விகார தூய்மையற்ற உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகம் விகாரமற்ற உலகம். அங்கு விஷம் இருக்காது. நியமப்படி ஒரு குழந்தை மட்டுமே இருக்கும். ஒரு பொழுதும் திடீர் மரணம் ஏற்படாது. அதுதான் சுகதாமமாகும். இங்கு எவ்வளவு துக்கம் இருக்கிறது! ஆனால் இந்த விஷயத்தை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. கீதை கூறுகின்றனர், ஸ்ரீமத் பகவத்கீதை பகவானின் மகாவாக்கியம் நல்லது. பகவான் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கூறிவிடுகின்றனர். அவரே சிறிய குழந்தை ஆவார். அவர் எப்படி ராஜயோகத்தை கற்பிப்பார்? அந்த நேரத்தில் உலகமும் தூய்மையற்றதாக கிடையாது. சத்கதிக்காக ராஜயோகத்தை கற்பிக்க கூடியவர் இங்குதான் தேவை. ருத்ரஞான யக்ஞம் என்று கீதையிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. கிருஷ்ண கீதா ஞான யக்ஞம் என்று கிடையாது. இந்த ஞான யக்ஞம் எவ்வளவு காலமாக நடைபெற்று வருகிறது? இது எப்பொழுது முடியும்? எப்பொழுது முழு உலகமும் இதில் அர்ப்பணமாகிறதோ? யக்ஞம் முடிவடையும் பொழுது அதில் அனைத்தும் அர்ப்பணம் ஆகிவிடும். இந்த யக்ஞமும் கடைசி வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த பழைய உலகம் அழிய போகிறது. தந்தை கூறுகிறார், நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன். அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுங்கள். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் துர்பாகியசாலிகளாக இருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் எப்பொழுதும் 100 மடங்கு பாக்கியசாலிகளாக இருந்தனர். இந்த வித்தியாசத்தை அனைவருக்கும் புரிய வையுங்கள். இங்கு வருகின்ற பொழுது நன்றாக புரிந்து கொள்கின்றனர். பிறகு வீட்டிற்கு சென்றதும் அனைத்தும் அழிந்து போய் விடுகிறது. நான் பாவம் செய்யவே மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு கர்ப்பச்சிறையிலிருந்து சிசு வெளியில் வருகிறது. வெளியில் வந்ததும் பிறகு பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. சிறை பறவை இருக்கிறது அல்லவா? இந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் சிறை பறவைகளாக இருக்கின்றனர். அடிக்கடி கர்ப்பச்சிறைக்கு சென்று தண்டனை அடைகின்றனர். தந்தை கூறுகிறார், இப்பொழுது உங்களை கர்ப்பச்சிறை பறவையிலிருந்து விடுவிக்கிறேன். சத்யுகத்தில் கர்ப்பத்தை சிறை என்று கூற மாட்டார்கள். உங்களை இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். எந்த பாவமும் செய்யாதீர்கள். பற்றை வென்றவராகுங்கள். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடுகின்றனர். இது கிருஷ்ணருக்கான விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது வந்து பிரம்மாவாக ஆகியிருக்கிறார். பிறகு அவரே கிருஷ்ணராக ஆக வேண்டும். அதனால்தான் இந்த சரீரத்தில் பிரவேசித்து இருக்கிறார். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இப்பொழுது பகவான் இந்த சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களது எதிர்காலத்திற்கான பிராப்தியை உருவாக்குகிறார். சொர்க்கத்தை படைப்பவராகிய எல்லையற்ற தந்தையின் மூலம் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து பல பிறவிகளுக்கான பிராப்தியை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் தனித்தனியான பாகம் இருக்கிறது. ஆக நாம் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நாம் உயிருடன் இருந்து கொண்டே அந்த தந்தையை நினைவு செய்கிறோம். இந்த சரீரத்தையும் நாம் கவனிப்பது கிடையாது. இந்த பழைய சரீரத்தை விடுத்து நாம் பாபாவிடம் சென்றுவிட வேண்டும். இந்த நேரத்தில் காலத்தில் நீங்கள் பாரதத்திற்கு எவ்வளவு சேவை செய்கிறீர்கள்? அன்னபூரணா, துர்கை, காளி போன்ற பெயர்கள் உங்களுக்கு தான் பாடப்பட்டிருக்கிறது. மற்றபடி காளி இவ்வாறு பயமுறுத்தும் தோற்றமுடையவராக அல்லது விநாயகர் தும்பிக்கை உடையவராக இருக்க மாட்டார். மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்களை இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசியாக ஆவேன் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். சொர்க்கத்தை படைக்கும் தந்தையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஜகதம்பாவையும் மறந்துவிட்டனர். யாருக்கு ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் இப்பொழுது சைத்தன்யமாக அமர்ந்து இருக்கின்றனர். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வந்துவிடும். அழிவை பற்றி மனிதர்கள் கேட்கின்றனர். முதலில் நீங்கள் படித்து புத்திசாலிகளாக ஆகிவிடுங்கள். மகாபாரத யுத்தம் நடைபெற்று இருந்தது. அதற்கு பிறகுதான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டது. ஆக இப்பொழுது இந்த தாய்மார்களின் மூலம் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. வந்தே மாத்தரம் என்று பாடுகின்றனர் அல்லவா, தூய்மையானவர்களுக்கு தான் வந்தனம் செய்யப்படுகிறது. இரண்டு வகை தாய்மார்கள் இருக்கின்றனர். ஒன்று உலகிய சமூக சேவகர்கள், மற்றொன்று ஆன்மீக சமூக சேவகர்கள். உங்களுடையது ஆன்மீக யாத்திரை. நாம் இந்த சரீரத்தை விடுத்து திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பகவானின் மகாவாக்கியம் மன்மனாபவ, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கிருஷ்ணர் குழந்தை இவ்வாறு கூற முடியாது. அவருக்கு என்று தந்தை இருக்கிறார். மன்மனாபவ என்பதன் பொருளையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இதை தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும், பரப்பதற்கு ரக்கையும் கிடைத்துவிடும். இப்பொழுது நீங்கள் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகிறீர்கள். அனைவரையும் படைக்கும் தந்தை ஒரே ஒருவர்தான், ஆதிதேவன். மற்றும் ஆதிதேவியின் ஆலயமும் இருக்கிறது. அவர்களது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இங்குதான் நீங்கள் தபஸ்யா செய்து இருக்கிறீர்கள். உங்களது நினைவு சின்னம் எதிரில் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் போன்றவர் அவர்களுக்கு எவ்வாறு ராஜ்யம் கிடைத்தது? அவர்களது ஆலயம் இதுவாகும். நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். ராஜ்யத்தை அடைவதற்கு அல்லது பாரதத்திற்கு மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களது உடல் மனம் பொருள் மூலம் பாரதத்தில் சொர்க்க ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். தந்தையின் மூலமாக நீங்கள் தூய்மையற்ற ராவண ராஜ்யத்திலிருந்து அனைவரையும் விடுவிக்கிறீர்கள். தந்தை விடுவிப்பவராக, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக உள்ளார். உங்களது துக்கத்தை நீக்குவதற்காக பழைய உலகை அழிக்கின்றார். உங்களை எதிரியின் மீது வெற்றியடைய செய்கிறார். ஆக நீங்கள் மாயையை வென்றவர், உலகை வென்றவர் ஆவீர்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் ராஜ்யத்தை அடைகிறீர்கள், பிறகு இழக்கிறீர்கள். இது ருத்ர சிவனின் யக்ஞம். இதிலிருந்து அழிவிற்கான நெருப்பு வெளிப்படுகிறது. அவர்கள் அனைவரும் அழிந்து விடுவர். நீங்கள் எப்பொழுதும் சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். துவாபர யுகத்திலிருந்து துக்கம் ஆரம்பமாகிறது. தந்தை கூறுகிறார், நான் வந்து நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறேன். கலியுகம் வைஷ்யாலயம், சத்தியுகம் சிவாலயமாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள் என்றால் இந்த மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, உயிருடன் இருக்கும் பொழுதே தந்தையை நினைவு செய்து ஆஸ்தியின் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இரண்டாவது, ஸ்ரீமத் படி தனது உடல் மனம் பொருள் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் ராவணனிடமிருந்து விடுதலையாவதற்கான யுக்தியை கூற வேண்டும். வரதானம் யோக ஜுவாலை மூலம் உலகத்தின் குப்பைகளை பஸ்மம் செய்யக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுக. யோக ஜுவாலை அதாவது சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தி மற்றும் ஈடுபாட்டின் அக்னி மூலம்தான் தூய்மையற்ற தன்மையின் குப்பைகளை பஸ்மம் செய்ய முடியும். எப்படி? தேவிகளின் நினைவார்த்தமாக காட்டுகிறார்கள் ஜுவாலை மற்றும் அசுர சக்திகளை அழித்து விட்டதா. எப்படி தேவிகளின் நினைவார்த்தமாக காட்டுகிறார்கள் ஜுவாலை மூலம் அசுர சக்திகளை அழித்துவிட்டதாக. இந்த நினைவார்த்தம் இச்சமயத்திற்கானது. ஆக முதலில் ஜுவாலை ரூபமாகி அசுர சம்ஸ்காரம் ஸ்வபாவம் அனைத்தையும் பஸ்மம் செய்து முழுமையாக தூய்மையாக ஆகுங்கள். அப்போது யோகம் மற்றும் தூய்மையின் நெருப்பு ஜுவாலை மூலம் உலகின் குப்பைகளை பஸ்மம் செய்து உலக மாற்றத்திற்கு பொறுப்பானவர் ஆவீர்கள். ஸ்லோகன்: யார் மனதின் வழி மற்றவர்களின் வழிகளிலிருந்து விடுபட்டு இருந்து எப்பொழுதும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் கீழ்ப்படிதலானவர் ஆவார்கள். ஓம் சாந்தி.